ಬಾಣತ್ವಂ ಋಷಭತ್ವಮದ್ಧಪಪಶ ಭಾರ್ಯತ್ವಮಧ್ಯಾಪತೆ ಗೋಣಿತ್ವಂ ಸಹಿತ ಮೃದಂಗವಹತಾಚೇತ್ಯಾದಿರೂಪಂ ದಧೌ ತ್ವತ್ಪಾದೆ ನಯನಾರ್ಪಣಂ ಚ ಕೃತವಾನ್ ತ್ವದ್ದೇಹ ಭಾಗೋ ಹರಿಃ ಪೂಜ್ಯ ಪೂಜ್ಯ ತರಸ್ತ ಏವ ಹಿ ನ ಚೇತ್ ಕೋ ವಾ ತದನ್ಯೋಧಿಕಃ ಜನನ ಮೃತಿಯುತಾನಾಂ ದೇವಯಾ ದೇವತಾನಾಂ ನ ಭವತಿ ಸುಖಲೇಶಃ ಸಂಶಯೋ ನಾಸ್ತಿ ತತ್ರ ಅಜನಿಮೃತ ರೂಪಂ ಸಾಂಬಮೀಶಂ ಭಜಂತೆ ಯೈಹ ಪರಮ ಸೌಖ್ಯಂ ತೈ ಧನ್ಯಾ ಲಭಂತೆ ಶಿವ ತವ ಪರಿಚರ್ಯ ಸನ್ನಿಧಾನಾಯ ಗೌರ್ಯ ಭವ ಮಮ ಗುಣಧುರ್ಯಾಂ ಬುದ್ಧಿಗನ್ಯಾಂ ಪ್ರದಾಸ್ಯ ಸಕಲ ಭುವನ ಬಂಧೋ ಸಚ್ಚಿದಾನಂದೈಕ ಸಚ್ಚಿದಾನಂದ ಸಿಂಧೋ ಸದಯ ಹೃದಯ ಗೇ ಸರ್ವದಾ ಸಂವದತ್ವಂ ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣ 82, 83, 84 ಶ್ಲೋಕಗಳು ಪ್ರಕರಣವೇ ಮುಡಿಯ ಬರುತ್ತೆ 100 ಶ್ಲೋಕಗಳು ಅಂತ ಪ್ರಕರಣತ್ರ ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ 82 ಶ್ಲೋಕತ್ರ ಮಹಾನ್ಗಳೇ ಪರಮೇಶ್ವರನುಡಿಯ ಒರು ಅನುಗ್ರಹತೆ ಪರಣಂ ಅವರುಕ್ಕೆ ತೊಂಡು ಪಣ್ಣಣಂ இந்த தொண்டு பண்றதுனாலதான் மனுஷன் முன்னேறலாம் வாழ்க்கையில மன நிம்மதியை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்காக அவ அப்படி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னேன். முக்கியமா மகாவிஷ்ணுவானவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது நாமும் சகாயம் பண்ணோம். ஏன்னா லோகத்துல நல்ல காரியம் நடக்கும் பொழுது அந்த நல்ல காரியத்துக்கு நம்மளால முடிஞ்சதான சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம தனியாக எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறது இருக்கவே இருக்கு. நான் 4 பேருக்கு சகாயம் பண்ணலாம், ஆனால் தனியாக நமக்கு சகாயம் பண்ண முடியலன்னா வேற யாராவது பண்ணிட்டு இருக்கலாம், அவளோட சேர்ந்துக்கலாம். இப்படி சேர்ந்துன்னு சகாயம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்கிற அபிப்பிராயத்தில் பரமேஸ்வரனுக்கு தொண்டு பண்ணி தான் காமிச்சிருக்கார. ஏன் திரிபுர சம்ஹாரம் பண்ணணும்? திரிபுராசுரன் வந்து உலகத்தையெல்லாம் ரொம்ப சிரமப்படுத்தின்னு இருக்கார். அவளை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பரமேஸ்வரன் சித்தமாயிட்டார். சித்தமாகும் பொழுது அவருக்கு என்ன பண்ணார்? பாடத்வம் தான் அதுக்கு அம்பானரம். திருவர சம்ஹாரத்தில் மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுடைய சிவ கையில் இருக்கக்கூடியதான பாணமானார். பாணத்வம் அதுக்கப்புறம் ரிஷபத்வம் அவருக்கு வாகனமாக ரிஷபமாயிட்டார். இந்த வாகனம்னு சொன்னால் ஏதோ அவர் போயிட்டு வர்றதுக்காக ஒரு வழி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எலி சுப்பிரமணியம் இவருக்கு கணபதிக்கு வாகனம்னு வெளியில போறப்ப எலி மேலே உட்கார்ந்துட்டு போற. ஆனா வாகனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரிக்கணும். தர்மத்துக்கு மேல தர்மத்துக்கு அதிபதியா இருக்கார். ஏஷதே துர்விதரடஹ ஏஷம் லோக நாம சம்பேதாய ஏஷ பூதபதி ஏஷ பூதபாலா அப்படின்னு ஸ்ருதிகள் எல்லாம். அந்த பரமேஸ்வரன் தான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இருந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்போ தர்மத்தை அதிஷ்டானம் பண்ணி தர்மத்துக்காக அவருக்கு எல்லாம் பாடுபடும் பொழுது அந்த தர்ம வடிவமாக அவர் இருக்கார். ஆயிரம் ரிஷபங்கிறது என்ன? தர்மம். இதனால தான் ரிஷப வாகனத்தை பார்க்கறது வசதிங்கிறோம். அதே போலயே மகாவிஷ்ணுவுக்கு கருடனுங்கிறது ஒரு தர்மத்துக்கு அதிட்டார். அது தர்மத்துக்கு மேலே இருக்கார், தர்மத்தை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார். தேவதைகளுடைய வேலை என்ன? லோகத்துல எதா இதாகி தர்மத்திய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மத்திய ததா ஆத்மானம் சுஜாமியம் அப்படின்னு உலகத்துல நல்ல நடத்த கெட்டு போச்சுன்னா அது திருப்பியும் சரி பண்ணணும் என்கிறது தான் அவளுடைய ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா தர்மம் இருந்தால் உலகம் க்ஷேமமா இருக்கும். உலகத்துல எல்லோரும் தர்மம் பண்ணிட்டு இருந்தா எல்லோரும் சௌக்கியமா இருக்காங்க. எல்லோரும் பண்றாளா? இல்ல. ஏன்? அவளுக்கு ஆசைகள் அதிகம், அயால் அவ இஷ்டமா பண்ணிட்டு இருக்கா, தர்மத்தை காப்பாத்துறது இல்லை. தர்மம் காப்பாத்தலைன்னா எல்லோருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆகையால் நல்லவாளுக்கு சௌக்கியம் வரணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றார்? அப்பப்பா அவதாரம் பண்ணி அந்தந்த அவதாரத்துல அவர் தர்மத்தை பண்ணும்படி பண்றார். இப்படி தர்மத்துல தூண்டி நல்ல வழியில பண்ணிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் விசேஷமாக அவருடைய முக்கியமான காரியம். அதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப அந்த ரிஷபமாக ஆயிட்டார். அவர் தான் தர்மமாக ஆயிட்டேன், தர்மத்துக்கு ஒரு ஒரு சூச்சகமாக ஆயிட்டேன். அப்படின்னு புருஷபத்வம் அர்த்தவபுஷா பாரியாத்வம் ஆதக்காரியாவும் ஆயிட்டார். ஏன்னா அர்த்தவபுஷா பாதி சரீரமாக சங்கரநாராயணா ஆயிட்டார். இந்த பாரியான்னு என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம பக்கத்திலேயே இருந்து நமக்கு நல்லதை நல்லதுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு பாரியான்னு பேர். அதாவது சீதா கல்யாணத்தில் ஈயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா என்று சொல்றார். தர்மம் பண்ணும் பொழுது பாரி காரியங்கள் நான் பண்ணிட்டே இருக்கா. நீங்க பூஜை பண்ணணும்னு உட்கார்ந்தேடையானா சந்தனத்தை அரைஞ்சு கொடுத்து புஷ்பங்கள்லாம் நிர்மாலியத்தை எடுத்து வச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைவேத்தியம் பண்ணி இவைகள்லாம் நீங்க பண்றதுன்னு நீங்களே பண்றதுன்னு ஆரம்பிச்சிடணும்னா ஊஞ்சி போயிடுறது. இந்த பூஜை பண்ற காலத்துல போடா அக்கடா ரெண்டு நாம போட்டு எழுந்து போறவங்கள். ஆனா இவைகள்லாம் பக்கத்துல இருக்க ஒருத்தர் பண்ணினா என்ன ஆறுதுன்னு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன, நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அந்த நல்ல காரியத்துக்கு பக்கத்துல இருந்து ஒத்துழைக்கிறதுன்னு இருக்க பார்த்தீங்களா, அதான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் பண்ண வேண்டியது பண்ணக்கூடியதான வேலை. அதனால அப்படித்தான், அதனாலதான் அவளுக்கு இங்கிலீஷ்ல பெட்டர் ஆகுங்கிறோம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அர்த்தாங்கி பெட்டர்னு நான் சொல்லல, அர்த்தாங்கி நம்ம நாட்டுல சொல்றது அர்த்தாங்கி அர்த்த சரீரம். அப்படி சரீரத்திலேயே பாதி சரீரமா எடுத்துட்டாரோணித்வம் அவருடைய அடிமுடி தெரிந்து கொள்ளணும் எனக்கூடியதார் வரும் பொழுது தான் கீழே ஒரு வராகமா இறங்கி காரியத்தை பண்ணினார். சகிதா எப்பொழுதும் எந்த காரியமும் பண்ணும் பொழுது ஃப்ரெண்டா இருக்கார். சகிதா மிருதங்க வகதா பிரதோஷ காலத்துல அவர் ஆனந்தமாக அவர் தாண்டவம் ஆடும் பொழுது அந்த தாண்டவத்துக்கு தானும் அவர் அந்த லாஸ்யம் பண்ணும் பொழுது அதுக்கு தான் பக்கத்துல லயத்தை பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ராகத்துல ஸ்ருதி லய ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸ்ருதிங்கிறது அந்த பாட்டை பாடும் பொழுது அந்த ஸ்ருதி கரெக்டா அது இருந்துட்டே இருக்கணும். அந்த சப்தம் அந்த நாதத்தோட சேர்ந்து தான் பாடணும். அதே மாதிரி தாளமும் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தால்தான் ரெண்டு பக்கபலம் மாதிரி. அது மாதிரி அந்த லயத்துக்கு தான் சரியா இருக்கணும்னு மிருதங்கம் பாச்சார். மிருதங்கவகதா சேத்யாதி ரூபம் இத்தியாதி ரூபம் ததவும் இப்படி பல உருவங்களை இருக்குன்னு இருக்காரப்ப. தொத்பாதே நயனர்ப்பணம் சக்கருத்தவான் இந்த போராத முறைக்கு பரமேஸ்வரனுக்கு ஆயிரம் தாமரைகள்னால பூஜை பண்றதுன்னு ஆரம்பித்தவர். கடைசியில் ஒரு தாமரை குறைஞ்சு போகும் பொழுது தன் கண்ணையே பிச்சு போட்டாராம். அப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. ஆகையால் தொத்பாதார்ப்பணம் தொத்பாதே நயனார்ப்பணம் சக்கருத்தவான் தத்தேக பாகோ ஹரிஹி உங்களுடைய தேகத்திலே ஒரு பாகத்தை எடுத்தனமா மகாவிஷ்ணு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா லோகத்துல சிவபக்தாக இருக்கிறவாளுக்கு உள்ளாசில் என்ன இடம் கிடைக்கும், புஜாதி புஜ்ஜதரா. லோகத்துல எல்லோருக்கும் யாரார் உயர்ந்தவளாக இருக்காளோ அவளாலையும் பூஜைக்கப்படுகின்றவரா ஆயிட்டார். புஜ்ஜத் புஜ்ஜதரத்தையே மகினதே கோவாசதன்யோதிகா. இப்படிப்பட்டதான உயர்ந்ததான் ஒரு நில வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, இப்படி தொண்டு பண்ணிட்டு இருக்கு. அதே போல நாமும் என்ன பண்ணணும், இந்த ஸ்லோகத்தை வாசித்து பகவான்கிட்ட தொண்டு பண்றதுன்னு ஆரம்பிக்கணும். இப்படி நம்மளால முடிஞ்சதான ஒரு பூஜையோ ஜபமோ ஹோமமோ அல்லது புட்பத்தினால அர்ச்சனையோ அலங்காரமோ இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தவையானால் நாமும் வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு முன்னுக்கு வரணும், க்ஷேமமா இருக்கணும், மன சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம ஹியூமன் எஃபர்ட் இருக்கவே தான் இருக்கு, ஒன்றும் பண்ணாம இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பண்ணக்கூடியதான ஒரு செயல்கள் எல்லாம் அது பலத்தை கொடுக்கணுமையானால் என்ன வேணும், பகவத் அனுகிரகம் வேணும். அந்த ஈஸ்வர அனுகிரகம் இதனால கிடைக்கும். இதை காட்டினவர் மகாவிஷ்ணு அப்படின்னு போன ஸ்லோகம் சொன்னார். பாணத்வம் ரிடபத்வம் அர்த்தவபுஷா பாரியத்வம் ஆதியாபதே கோணித்வம் சகிதா மிருதங்க வகதா சேத்யாதி ரூபம் ததோ தத்பாதே நயனர்ப்பணம் சகிருதவான் த்வத்தேஹ பாகோ ஹரி அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த எல்லாத்த விட சிவபூஜையானது வசத்தின்னு சொல்றார். ஜன நமதியு தானாம் சேவையா தேவதானாம் நபதி சுகலேசம்சயோ நாத்ரி தத்ர அதனிமமதரூபம் சாம்பமீசம் பஜந்தே ஏக பரம சௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே. உலகத்துல மனுஷனுக்கு என்ன நிஜமா வேண்டியதுன்னு பார்க்கணும். நமக்கு எல்லாம் தான் வேணும். எது வேண்டாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது வேணாலும் வேண்டாம் வேண்டான்னு கையை நீட்டுறோம், அதை வாங்கிக்கிறோம். வீடு முழுக்க குப்பையா இருக்கு, ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு எது நிஜமாக உங்களுக்கு வேணும், எப்பொழுதும் வேணும் அப்படின்னா மோட்சம் எனக்கூடியதான் சொல்றாரு. மோட்சம்னா என்னது? மோட்சம் மோட்சம்ங்கிறோம், மோட்சம்னா என்னது? உயர்ந்ததமான ஒரு சுகம், சுகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சுகம். ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா மனுஷனுக்கு எப்பொழுதும் கவலை இருந்துட்டே இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரணமாக சுகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நிஜமா இருக்கு. 1000 ரூபாய் வந்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், பிரைஸ் 10,000 விழுந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே, 10 லட்சம் விழுந்ததுன்னா அதை விட சந்தோஷம். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 10,000 விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 1 லட்சம் விழுந்திருக்கு, யாருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி சார்? 1 லட்சம் விழுந்தவருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. ஏன் சுவாமின்னு பாருங்க, இந்த கீழே இருக்கிற அவரை விட நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் யோகாதான். ஏன்னா எதிர்பாராம வந்தது பிரைஸ்ன்னு என்னன்னா எதிர்பாராம வந்தது, எதிர்பாராத ஏதோ வந்ததுன்னு சந்தோஷமா இருக்கலாமே, அவருக்கு அவ்வளவு வந்தது எனக்கு குறைச்சல வந்தது, இந்த வித்தியாசம் இருக்க. அப்ப என்ன, எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு ஏற்றத்தாழ்வோட கூடியதான ஒரு சுகம்னு சொன்னா அது நிஜமான சுகம் இல்லை. சொர்க்கலோகத்துக்கு போறா தீட்சிதாள், அங்கே போனதுமே என்னாச்சு, அங்கே வந்ததுக்கு ஒரு குளிச்ச கொடுத்துருக்கு, இன்னதுக்கு பெரிய பங்களா கொடுத்துருக்கு, நானும் யாகம் பண்ணினேன், அவரும் யாகம் பண்ணினாரே, அவருக்கு மட்டும் பெருசா வீடு கொடுத்துருக்கல, எனக்கு கொஞ்சம் பங்களா கொடுத்துருக்கல, நீ ஒரு யாகம் தான் பண்ணல, அவர் 50 யாகம் பண்ணினார், நீ ஏதோ சொல்பமா பண்ணினார், நிறைய தானம் பண்ணி பண்ணினார், இப்படின்னு வித்தியாசம் சொல்ற. அப்ப அந்த ஊருக்கு போறோம்னா இந்த கம்பேரிசன் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நிஜமா சுகம் இல்லை. ஆனா எல்லோருக்கும் ஒரு சுகம், காமனா ஒரு சுகம் இருக்கு, அதை நம்ம கவனிச்சிருந்திருக்கோம். எது? தூக்கம். தூக்கத்துல பெண்கள் தூங்கினாலும் ஆண்கள் தூங்கினாலும், குழந்தை தூங்கினாலும் வயதானவர் தூங்கினாலும், பணக்காரன் தூங்கினாலும் ஏழை தூங்கினாலும் ஆனந்தம் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் இருக்கும். தூக்கத்துல எல்லோருக்கும் சரீரத்தை மறந்து கவலையை மறந்து தூங்குறோம், உழிச்சுனதுமே எல்லா கவலையும் ஓடி வந்துருந்ததுன்னு வச்சுக்கலாம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா தூங்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு சுகம் இருக்கல்லவா, அந்த சுகமானது 1 கிலோ சுகம், 5 கிலோ சுகம்னு சொல்வேடா, அதுல ஏற்றத்தாழ்வு உண்டோ? நேற்றுக்கு நன்னா தூக்கம், இன்னைக்கு சரியா தூங்கல, சரியா தூங்காம இருக்கலாம், டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கலாம், ஆனா என்னைக்கு தூங்கினாலும் ஒரே விதமான ஆனந்தம் தானே. ஆகையால் இந்த தூக்கத்துல வரக்கூடியதான ஆனந்தத்துக்கு நிஜ ஆனந்தம், தன் ஆனந்தம், அது ஒண்ணுதான் நம்ம விலை கொடுக்காம வாங்கறது. அந்த தூக்க மாத்திரம் வாங்கிட்டு சாப்பிடுறாரு, அது வேற விவகாரம். என்ன நிஜமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் என்ன? ஸ்வானந்தம், ஸ்வரூபானந்தம். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபானந்தம் இருக்கு, இது பர்மனண்டா இருக்குமே, ஏன்னா அதுதான் மோட்சம். அப்படின்னா இந்த மோட்சம் இல்லாம இருக்கிற நம்ம நிலைக்கு என்ன என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து இந்த ஸ்தூல சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. நான் எப்ப வந்துருக்க சரீரத்துல அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும், நான் அழகானவன், நான் வெளுப்பா இருக்கிறவன், நான் பணக்காரன், நான் நீளமா உள்ளவன், நான் படித்தவன், நான் பணக்காரன், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் வந்ததுமே அதுக்கப்புறம் ஜாதி கோத்திரம் மதம் மற்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் எனது 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 வாசத்தமே பிரதவச்சமே அப்படின்னு மேமேனு சொல்லிட்டு வழக்கமாயிட்டேன். இந்த சரீரம் எப்ப மறந்துடுத்த ஒரு ராத்திரி தூங்கும் பொழுது இவைகள் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரியே மனசுல எத்தனையோ கற்பனைகள், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ பிளான், ஒரு பிளானும் போட்டது நடக்கலன்ட்டான். ஆனா நீங்க நடக்க பிளான் போடாததெல்லாம் நடந்திருக்கு. அது என்ன, சின்ன வயசுல நம்ம முன்னால இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் வாழ்வோம் நினைச்சுடாதீங்க, ஏதோ இருக்கும் தான் நினைச்சோம். உங்களுக்கு வீடு வந்திருக்கு, டிவி வந்திருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் வந்திருக்கு, செல்போன் வந்திருக்கு, டெலிபோன் வந்திருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இவைகள்லாம் சின்ன வயசுல நீங்க நினைச்சு பார்த்தாடா, பகவான் கொடுத்தாரா இல்லையா? ஆனா நான் பிளான் பண்ணலையே, நான் பிளான் பண்ணதை கொடுக்கலையே, நீங்க பிளான் பண்ணாதது கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு சொல்றா இப்படி எல்லாம் இருப்போம்னு ஒண்ணுமே ஒரு நாளும் நமக்கு நினைச்சு பார்க்க முடியல. சில சமயத்துல வேற ஏதோ அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் அதை கிடைக்கலங்கிறத ஒத்துக்கிறேன், நீங்க நினைக்காது வேற வந்திருக்கு. ஆகையால் விவகாரம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தீங்களே, என்றால் மனுஷனுக்கு இந்த சரீரம் இருக்கிற பரியந்தம் சுக துக்கங்கள் அவனை விடாது. நீங்க இங்க இருந்தோ சொர்க்க லோகத்துக்கு போங்க, பிரம்ம லோகத்துக்கு போங்க, எங்கே போனாலும் ஒண்ணுதான். எப்பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கோ அப்பொழுது துன்பம் உண்டு. எப்பொழுது சரீரத்துல அபிமானம் இல்லையோ அப்பதான் நிஜமான ஒரு சுகம் மனுஷனுக்கு கிடைக்கும். அப்ப சரீரமே இல்லாதான சரீரம் அபிமானம் இல்லாத நிலைக்கு மோட்சம் உண்டு. இப்ப மோட்சத்துல உங்களுக்கு சரீரம் இல்லை, சரீரம் இல்லைன்னு சுகத்தை அனுபவிப்பது சுகரூபமா இருக்கு. சுகத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம், மோட்சத்துல நீங்களே ஆனந்தமா இருக்கல, ஆனந்த வடிவமா இருக்க. காஃபில திதிப்பு போடணும்னா சர்க்கரையை போட்டுக்கல, டீல திதிப்பு போடணும்னா சர்க்கரை போட்டுக்கல, பாயசத்துல திதிப்பு போடணும்னா சர்க்கரை போட்டுக்கல. சர்க்கரை திதிக்கணும் இன்னொரு சர்க்கரை சேர்த்துக்கிறடா, ஏன்னா சர்க்கரை திதிப்பு ஸ்வரூபம். அதே மாதிரி நீங்க ஆனந்த வடிவமாயிட்ட, நீங்க ஆனந்தத்துக்காக இன்னொன்னு தேட வேண்டியதான நிர்பந்தம் இல்லாத நிலையை இருக்க. எப்பொழுதும் ஆனந்தம் உமக்கு ஆனந்தம் வர வேண்டாம், இப்ப ஆனந்த வடிவமாகவே இருக்க. அப்படிப்பட்டதான மோட்சம் அதான் பரமசௌக்கியம் தேகி தன்யா லபந்தே. பரமசௌக்கியம் உயர்ந்ததான ஒரு நிலை. எந்த நிலை அடைஞ்ச பிறகு இதை விட இன்னொரு நிலை உயர்ந்தது என்றில்லையோ. நீங்க எல்லாமே நல்லதான் இருக்கு. நம்ம நாட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் பர்சன் பிரசிடென்ட் அப்படிங்கிற அவருக்கு கேட்டேன்னா அவருக்கு என்ன தலைவலி சார், ஒரு நாளும் ஆற்றுல சாப்பிட முடியலங்கிறார். அவர் என்னைக்கு பிரசிடென்ட் ஆனோ அண்ணியில இருந்து தினந்தோறும் ஒவ்வொரு ராத்திர போய் அங்கங்கே சாப்பிட சாப்பிடுங்கிறான். ஏதோ ஆத்துக்கு அதை ரசிச்சாத வச்சா அதை சாப்பிடணுங்கிறது இல்லைங்கிறார். அவர் என்ன பண்ண சொல்றேன், யாரை கூப்பிட்டாலும் நோன்னு சொல்ல முடியிறதா, போய்தான் நான் கிடக்கிறேன், எப்போ பார்த்தாலும் என்கேஜ்மெண்ட்னா சிரமமா இருக்குங்கிற. எவ்வளவு உயர்ந்ததான ஒரு நிலையை அடைஞ்சாலும் அந்தந்த நிலையில அங்கெங்கே அதுக்கு தகுந்ததான சுக துக்கங்களும் கண்டிஷன்ஸும் இருக்கத்தான் இருக்க. ஒண்ணும் இல்லாம ஒரு சுதந்திரமா இருக்கணுமே ஆனால் அது மோட்சம் ஒண்ணுதான். பரம சௌக்கியம் தன்யாள் தான், தன்யாள்னா நிஜமாக கொடுத்து வச்சவாள். எதை கொடுத்து வச்சவர்னர், இந்த அஞ்ஞானம் போறதுங்கிற நிலையை அடைஞ்சதா. இதற்காக இப்படிப்பட்டதான ஒரு நிலையை நான் அடையணுமே ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படியா? நீங்க அந்த நிலை இருக்கிறவாள நீங்க அடையணும். இப்போ நமக்கு பணம் வேணும்னா காசு வேணும்னு யாரை போய் என்ன ஆடுறோம், காசு இருக்கிறவர். படிப்பு வேணும்னா யாரை போய் ஆடுறோம், படிப்பு இருக்கிறவாளுக்கு. டான்ஸ் கற்றுக்கணும்னா யார் என்ன ஆடுறோம், டான்ஸ் தெரிஞ்சவாள் பார்த்தீங்களா. அப்ப என்ன, யாருக்கு எது வேணுமோ அது யார் இடத்துல இருக்கோ அவளை ஆடுறோம். இது இன் ஜெனரல், சில சேரத்தில் மாறவும் மாறும். பரமேஸ்வரனுக்கு காசே இல்லையே சார், அவர்கிட்ட போய் நாடுறேன்னார். அவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், குபேரன்னர், அவர்கிட்ட காசு இருக்கு, விவகாரம் என்னார். ஆனா யாரால எது கொடுக்க முடியுமோ அவளாட்ட போய் தானே அதை நாம அடையலாம். அதே போல நமக்கு என்ன வேண்டியது என்ன, மன நிம்மதி. நமக்கு வேண்டியது என்ன, பரம சௌக்கியம் மோட்சம். அது எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் பரமேஸ்வரன். ஆகையால் அவர் அடையணும். லோகத்துல ஜெனரல் ரூல் என்ன, யாரிடத்துல எது இருக்கோ அவளிடத்துல அதை பெற்றுக்கொள்ளல. நிஜமாக ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு ஆனந்தம், தன்னை மறந்து தன் கூத்தாடுறதுங்கிறது பரமேஸ்வரத்துல இருக்கு. மகாவிஷ்ணு போயிட்ட பார்த்தேன்னா எக்கச்சக்கமா பிஸி அவர். என்ன ஜகதே ரட்சணே ஜாகரூகா, உலகத்தை காப்பாற்றணும் என்பதற்காகவே எப்பொழுதும் முடிச்சுட்டே இருக்கார். தூங்குறதே இல்லையா, கண்ணை மூடிட்டு சீரியஸா ட்ரை பண்ணிட்டே இருக்கார். அவர் யோசனை பண்ணிட்டே இருக்கார். ஒவ்வொரு பிராணியும் அவன் எப்படியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா திரும்ப மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்பொழுது திரும்பினா அவனுக்கு ஏதோ விதமாக நான் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு. ஆனா தன்னை மறந்து பரமேஸ்வரன் அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டே இருக்கார். உலகத்துல இவ்வளவு நடந்துட்டு இருக்க அவர் பாட்டுக்கு ஆனந்தமான ஒரு நிலையில இருக்கார். அப்படி ஆனந்தமான நிலையில இருக்கிறவரை நான் நாடினோமையானால் நமக்கும் ஆனந்தம் கிடைக்கும். ஆகையால் பரமசௌக்கியம் எனக்கு வேணும். எனக்கு பரமசௌக்கியம் வேணும்னா நான் எப்படி இருக்கணும், பரமசௌக்கியம் உள்ளவரை கேட்கணும். ஏக பரமசௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே. அதற்காக நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், லோகத்துல ஏதாவது ஒண்ணு வேணுமையானால் அதற்கு சாதனத்தை இடுறோம். அதுக்கு கருவி என்ன அப்படின்னு நாடுறோம். காசு வேணும்னா காசு வேணும், சுகமா இருக்கணும்னா காசு வேணும், காசு வேணும்னா என்ன பண்றது, காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கிறது வழி என்ன, உத்தியோகத்துக்கு போகணும். உத்தியோகம் வேணும்னா நான் படிக்கணும், அதுக்காக படிக்கிறேங்கிறோம். படிப்புக்காக படிக்கல பாருங்க, யாரை பார்த்தாலும் அவர் என்ன, கம்ப்யூட்டர் தான் வாசிக்கணுங்கிறோம், மீதி எல்லாம் வாசிக்க விடாது, இதை வாசிச்சா காசு வராதான். கொஞ்ச நாளைக்கு பிகாம் தான் வாசிக்கணும் அப்படின்னு, பிகாம் வாசிச்சா தான் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தார். ஏன் பிஏ வாசிச்சு எக்கனாமிக்ஸ் வாசிச்சவாள் உத்தியோகத்தில் இல்லையா, ஒன்றும் இல்லாமல் எஸ்எல்சி வாசிச்சுட்டு ஆனந்தமாக வாழ்நாள் முழுக்க ஆனந்தமாக இருந்தது ரிட்டையர் ஆகிட்டார் சுவாமி. இருக்கா. ஆனா நமக்கு என்ன, நமக்கு ஒரு ஆனந்தம் வேணும்னு ஒரு நிலை. அதுக்கு எப்படி வந்து அவரும் உத்தியோகம் பண்ணணும், உத்தியோகம் பண்ணா இதை தான் படிக்கணும், இதை படித்தா தான் சீக்கிரமா அப்படிங்கிற எண்ணத்துல தானே நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும். மோட்சம்னு என்னதான், மறுபிறவி இல்லாம இருக்கிறது. என்ன பிறவின்னு வந்ததுன்னா எப்படி இருந்தாலும் துன்பம் வரத்தான் வரும், எல்லோருக்கும் துன்பம் உண்டு. இந்திரன் இருக்க அவருக்கு துன்பம் இல்லையோ? எப்ப ராட்சசன் வந்து இடிப்பாங்க பயம் இருக்குது, வேற என்ன வேணும்னு, வேற ஒண்ணும் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் காப்பாத்து பயம் நின்றே இருக்கான். என்னடா எப்ப ராட்சசால வந்துருவாளோ, அவன் நம்மளோட சண்டை போடுவாளோ, யுத்தம் பண்றதுன்னு யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். உடம்புல சரீரத்துல அடி விழுமோ இல்லையோ, பானங்கள்லாம் வந்து குத்துமோ இல்லையோ, அதை போறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகுமோ இல்லையோ, என்ன சிரமம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையால் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் அந்த நிலைக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள் இருக்கு. ஸோ துன்பம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கணுமையான அவனுக்கு பிறவியே இருக்கப்படாது. பிறவியே இருக்கப்படாதுன்னா என்ன பண்ணோம்னா, அந்த பரமாத்மாவுடைய திருவடியை நம்ம நாடணும். அது ஒண்ணுதான், பிறவி வராம இருக்கிறவே சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் வந்தால் தான் போகும். அந்த பரமேஸ்வர ஞானம், பகவத் அனுக்கிரகம் நமக்கு வேணும். அந்த பகவத் அனுக்கிரகம் வேணுமையானால் அவரை போற்றடும், அதற்காக நீங்க பூஜை பண்ணணும். சிவ பூஜை எதுக்காக பண்ணிட்டு இருக்க, மறுபிறவு இல்லாதான ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக. இந்த ஜென்மாவில் வந்தது பிராரம்ப கர்மாவில் அனுபவிச்சுட்டு தீர்த்துடுமா? யோஜனை பண்ணி பாருங்க, நமக்கெல்லாம் 50 வயது 60 வயது ஆயிடுதுன்னா இனிமேல புதுச்சாவா கஷ்டம் வரப்போகுது. எல்லாம் அனுபவிச்சாச்சு. ஊர்ல என்னென்ன உங்களுக்கு வையணுமோ அத்தனையும் அத்தனை பேரும் சாஸ்திரமா லட்சார்த்தனை பண்ணியாச்சு. இன்னும் யாரு பண்ணினாலும் உடம்பு என்ன ஆயிடுதுன்னு அது மறந்து போச்சு. வச்சுட்டு இருக்காளா, எத்தனையோ பேர் வச்சா நீங்க ஒண்ணு அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. புதுசா என்ன, என்ன கோபம் குறைஞ்சதுன்னா, ஏன் குறைஞ்சதுன்னு, சொரணம் குறைஞ்சு போயிடுச்சு. வேற ஒண்ணு ஏன் இது போல வச்சவர் நிறைய வாங்கியாச்சு. யாராலும் நம்மளை என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருக்கா. புதுசா ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டியது இல்லையே. உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும் பொழுது ஒரு கோபம் வந்தது, இப்ப என்ன கோபிச்சுண்டா பிரயோஜனம் இல்லை. இருக்கிறதே ரெண்டு பேர் தான், ஆத்துக்காரி இவர், அவ்வளவுதான். ஏண்டா பசங்கள்லாம் தனித்தனியா இருந்துட்டு இருக்கா, ஒருத்தருக்கு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், சண்டை போட்டா சரி கொஞ்சம் சண்டை போட்டாச்சா சரி வாங்க சாப்பிடுறதுக்குங்கிற சரி இப்ப நீ போகுது, இது வேற என்னதான் பண்ண முடியும். விவகாரம் என்னாச்சு, வாழ்க்கை இப்படி ஆளவது, இவைகள்லாம் இனிமேல் புதுசா ஒன்றும் கஷ்டம் வரப்போறதில்ல, எல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்படி இருக்குமையானா நமக்கு இந்த கட்டமே நிஜமா இல்லாம இருக்கணுமையானா ஒரே ஒண்ணு, பிறவி இல்லாத நிலை அடையணும். அந்த பிறவி இல்லாத நிலை அடையணும்னா பிறவி இல்லாதவரா இருக்கிறவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நம்ம முதலையே சொன்னேன், எது வேணுமோ அது இருக்கிறவாட்ட கேட்கணும். பிறவியே இல்லாதவர் யாரே, பரமேஸ்வரர். ஜனன மிருதி புதிதானாம் சேவையா தேவதானாம், பிறவி இறப்பு பிறவி இறப்பு இருக்கக்கூடியதான தேவதைகளை சேவிச்சு என்ன பிரயோஜனம், என்ன மற்ற தேவதைகள் பிறவி இறப்போடக்கூடியதான அக்னி யமன் இவாள்லாம் என்ன, அவள்ல அந்த நிலையை கொடுக்க முடியாது, அவள் இடத்துலயே இல்லை. யார் இடத்துல எது இருக்கோ அதான் அவளால கொடுக்க முடியும். மற்ற தேவதைகள்லாம் என்ன, கொஞ்ச நாள் தேவதையா இருப்பார், அதுக்கப்புறம் க்ஷேணே புண்ணிய மத்திய லோகம் பிசந்தி, புண்ணியம் குறைஞ்சதுமே மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துவிட்டான், வந்துவிட்டு மறு 4 யாகம் பண்ணி மறு மேல போறார். அவளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாளே, அவளால கொடுக்க முடியாததானது அவளை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க பரமேஸ்வரன் எப்படின்னு, அவருக்கு ஜனனம் இல்லை மரணம் இல்லை. ஆகையால் என்ன ஆச்சுன்னு, அவரை கேட்டேன்னா அதை கொடுக்க முடியும். ஆகையால் அவர் தியானம் பண்ணுதோ ஜனன மரணம் ஜனன மிருதியும் தானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேசோ நிதர்க்கிற, அதுல ஒரு விதமான சுகமும் இல்லை. என்ன அவளால கொடுக்கக்கூடியதான ஒரு சுகமானது சுகமாக நான் கருதல. நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கீள், எத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை தனம் சொக்கலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? என்னென்னமோ சுகங்களை அனுபவிச்சிருக்கோம், என்னென்னமோ துக்கத்தையும் அனுபவிச்சிருக்கோம், பாம்பாகவும் தேளாகவும் பிறந்திருக்கோம். ஏன் அது என்ன ரொம்ப கஷ்டமா, வெளியில போனா ஆட்டுக்கு வர்றது கஷ்டம் சார். பாம்பு புத்துல இருந்து வெளியில வந்துருத்துன்னா, யாராவது மனுஷன் கண்ணுல விழுந்துருத்துன்னா மனுஷன் தான் அதுக்கு யமன். அது பாட்டுக்கு அது போறதுன்னு விட்டுற போறல இல்லையே, சேடு வந்ததுன்னு அதை விட போறேடா, அதை கொன்னோட தானே போறேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, சில பதார்த்தங்கள் அது வெளியில போனா திரும்பி வரதே பயம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பரவாயில்ல ஒரு சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். சொர்க்க லோகத்துல இந்த பயமே கிடையாது, உங்களை யாரும் ஒன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டான்னா, நீங்க இருக்கிறதே வற்றாளுக்கு தெரியாதுன்னு அந்தர்தான சக்தி இருக்கு. நீங்களா நான் இன்னொருக்கு அறியப்படட்டும் என்று நினைத்தால் ஒழிய உங்க நீங்க எங்க இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டதான சொல்லும் சமயம் வந்துன்னா உங்களுக்கு நீங்க மாத்திக்கலாம் உங்க உருவத்தை. சீக்கிரமா போனா ஆகாசத்துல பறக்கணும்னு பிளேன் டிக்கெட்டை கிடைக்கல அவஸ்தப்பட்டு இருக்கேன், ஒன்றும் கிடையாது. ஒரு கழுக மாதிரி கவர்ந்து வந்துடலாம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு சார் சொர்க்கலோகத்துல போனேன். இது போல எவ்வளவு சுகங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன், ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை பிறவுகள் அனுபவிச்சிருக்கேன், ஆனா அத்தனையும் மறந்து இங்க வந்திருக்கேன். நம்மளுடைய சொரூபம் என்ன, எது மனுஷனுக்கு எந்த பிறவி எடுக்கிறானோ அந்த பிறவி மட்டும்தான் ஞாபகம். போன ஜென்மாவில் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாள் ஜென்மாவில் என்ன தெரியாது. தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேதபரந்தப, யாராருக்கு என்னென்ன பிறவிகள் இருக்கு, என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சா, என்னென்ன சுகங்கள் அனுபவிச்சா என்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார் பகவான். ஸோ நம்மளுடைய ரெக்கார்டு பகவானுக்கு முன்னால் நீங்கள் இது இல்லையே அது இல்லையே பிரார்த்திச்சா அவருக்கு தெரியும். அன்னைக்கும் இதே போல தான், அதை கொடுத்த அன்னைக்கும் அழுதாய், கொடுக்காத அன்னைக்கும் அழுதுன்னு இருக்க, கொண்டாதான் இருக்க விவகாரம் போங்கிறார் விவகாரம் கொடுக்க. ஏன்னா அப்பவும் பகவானா இருந்த பொழுதும் நீங்க ஒரு தேவஸ்வரூபமா இருந்த பொழுதும் சார் எனக்கு இந்திர பதவி இல்லையென்று, இந்திரனா இருக்கும் பொழுது பிரம்ம பதவி இல்லைங்கிற, மனுஷனா வரும் பொழுது கட்டப்படுறமே ஹையர் லெவல் கொடுங்கிற, எப்ப பாரு யாசனம் பண்றதுதான் உங்களுடைய விவகாரமா இருக்குன்னு. இன்னொரு கையேந்து நிக்காத நிலை உங்களுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணணும், பிறவி இல்லாத நிலை அடையணும். அதனால் சச்சானந்த அமிர்த முகிதானாம் சேவையா தேவதானாம் நபபதி சுகலேசா, என்ன இருந்தாலும் இந்த சுகமெல்லாம் சுகம் என்ன கூடியதான கணக்கில் இல்லை. ஏன்னா எவ்வளவு காசு இருந்தாலும் இன்னும் காசு வேணும்னு நினைச்சா அவன் நிஜமான சுகம் அனுபவிக்கல, இருக்கிறதோட போறோம் நினைக்கிறான் பார்த்தால அவன் தான் நிஜமான சுகத்தை அனுபவிக்கிறான். ஒரு கோடி உங்களுக்கு இருந்தான்னா பக்கத்தில் இருக்கிற 2 கோடி இருக்குன்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், இது சுகமே இல்லை. ஆனா ஏதோ இன்னைக்கு பகவான் நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரே அப்படியே நினைச்சுட்டு சந்தோஷமா இருந்தது பார்த்தீங்களா, அதான் நிஜமான சுகம். ஆகையால் நமக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் நமக்கு மேல வேணும் மேல வேணும்னு அது சுகமாது. இங்கே ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன பண்ணணும், அதனிம் அமிர்த ரூபம் சாம்பமீஜம் பஜந்தே, அதனிம் அமிர்த ரூபம் பிறவை இல்லாதும் மரணம் இல்லாதும். இந்த மரணம்ங்கிறது எல்லோருக்கும் ஒரு பயமா இருக்குது, வேதாந்த நன்ன வாக்களுக்கு தான் இதை பத்தி தெரியும். மரணம்னா என்ன ஆகுமோ என்னமோன்னு ஒரு பயம், அட் தி டைம் ஆஃப் டெத் என்னாச்சு, அப்ப என்ன பண்ண போறேன், ஆஃப்டர் டெத் தான் என்ன பண்ண போறேன். இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு, எப்ப தெரியாதோ தெரியாததை பத்தி கவலைப்பட்டு என்ன லாபம், நீங்க இப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும் அதை போக்க முடியுமா, முடியாது. ஆனா என்னன்னா எல்லோரும் பயப்படுறோம், டாக்டர்கிட்ட போய் பாருங்க எப்படியாவது புழங்க வைக்கணும் சார், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எதானாலும் எடுக்க தயார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க தயார். அம்மா அப்பா சொன்னது இப்படி சொன்னீடா, ஒரு நாளா தான் நீங்க சொன்னபடி நான் கேட்கிறேன்னு ஒரு நாளா சொன்னீடா, ஆனா டாக்டர்கிட்ட மட்டும் சொல்றோ இல்லையோ. அவர் நடங்கிறார் கால பிறகு நடங்கிறார், நடக்காத காரியத்தை நடங்கிறார் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 20 தரம் சாப்பிடுங்கிறேன், அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். சொல்றதுக்கு முன்னாலேயே பழனி சாப்பிட்டே இருந்தோம், மறுபடியும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. ஆனா வேதம் முதல்லயே சொல்லி சத்யம் பதா தர்மம் சரா சுவாத்தியாயா பிரமதா, இதெல்லாம் நடத்திட்டோமா. ஏன் வேதம் சொன்னா நமக்கு பிடிக்கல, ஏன்னா இப்ப மரணத்தை இவர் தடுத்துடுவாரோங்கிற ஒரு ஒரு ஆசை. பிரதமோதயம் யோகிஷகு, அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணல, அவர் தான் முதல் முதல் டாக்டர். அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பிறவி இல்லாதான நிலை கொடுப்பார், மரண பயத்தை தடுத்துடுவார். திரம்பகம் மீதாமே சுகந்தம் பொட்டி வர்த்தனம் ஒரு வாரமே வந்தனான் மிருத்தியோர் மொற்றிய அமிர்தாது, முதல்ல இருந்து என்ன மரணத்துல இருந்து தவித்து விடு அப்படி இருக்கோம். அவரை கேட்கலாம் வந்து அதை விட்டுட்டு இந்த டாக்டரை கேட்டுட்டே இருக்கோம். விவகாரம் என்ன, மரணம் வரப்படாதுங்கிற, ஆனா மரணம் வேணாத நிலை உங்களுக்கு வேணுமே ஆனால் மரணத்துல நீங்க ட்ரை பண்ணி லாபமே இல்லை. மாயை தாண்டன மாயக்கால விழுந்து என்ன லாபம்? மாமே பயப்ரபத்யந்தே மாயாமே தாந்தரந்திதே. பகவானுடைய திருவடி பிடிங்கோ, மாயை தானா ஓடி போயிடும். மாயைக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான பகவானை பிடிச்சால் மாயை போகும். மாயே பிடிச்சோம்னா ஏமாத்திட்டே இருக்கும். இதுக்குள்ள இந்த சூழல் தான் மாட்டிட்டு இருப்பேன். அதே போல பகவானை பிடிச்சிருக்கேன்னா இதெல்லாம் போயிடும். ஆகையால் பிறவி கடல்ல தாண்டினவர் உங்களுக்கு மறு பிறவியை கொடுக்காதவர். பிறவி இல்லைன்னா மரணம் இருக்காது. பிறந்த பிறகு மரணத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ஆகும் மரணம்? ஒன்றும் ஆக போறது இல்லை. கண்ணை காது மூக்க நாக்கங்கிறது மனசுக்குள்ள போகிறது, மனசு பிராணனுக்குள்ள போகிறது, பிராணன் இதயக்குள்ள போகிறது. ஒரே செகண்ட் தான் மரண வேதனை. ஞாபகம் அதுக்கு முன்னால நாங்க 6 மாசம் படுத்துட்டு இருக்கா, 10 வருஷம் கோமாசம், இதெல்லாம் பிராரம்ப கர்மா. அது ஒத்தராலும் திறக்க முடியாது. மரணங்கிறது ஒரே செகண்ட் தான். இதயத்தில் இருக்கக்கூடியதான 101 ஓட்டையில ஒரே ஒரு ஓட்டை பிரியும். அவ்வளவுதான், ஒரு செகண்ட். எப்ப பிரிஞ்சதோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீங்க இங்க இல்ல வேற எங்கயோ போயிட்டு. ஆனா அதுக்குள்ள ஆனா அவ்வளவுதான் விவகாரம். இதுதான் மரண நிலை. சாஸ்திரங்கள் சொல்றது அதை விட்டுவிட்டு என்ன ஆகுமோ, என்னமோ, எங்க அழிச்சுன்னு போறாளோ, நம்மளை புழிச்சு தரதரான்னு இழுத்துன்னு போறாளோ, அதுக்காக எந்த தானம் பண்ணணுமோ முதல்லயே பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து இருக்கணும். இந்த மரண ஞானம் வந்த பிறகுதான் இவனுக்கு தானங்கள்லாம் ஞாபகம் வருது. கொடை தானம் கொடுக்கட்டுமா, செருப்பு வாங்கி கொடுக்கட்டுமா, யாருக்காவது ஒன்னும் வாங்கி கொடுக்க வேண்டாம். பகவான் மேல ஒரு பில்லு தவறு வச்சா போதும். அதே போலயே திருமால இருக்க அவர்கள திருத்துல ஒரு துளசிய தளத்தை வச்சுட்டு அப்பா காப்பாத்து சொன்னா போறோம். அம்பாளுடைய நாமா சொன்னா போறோம். நாமா பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி ஒரு நாமாவை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு மனது உருங்கி சொல்லுங்க போருமே. இந்த தானங்கள் இது பண்ணினா பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா விவகாரம் என்ன? அந்த பகவானை நம்பினா போறோம். ஆகையால் நமக்கு மரணம் வேண்டாம், மரணம் இல்லாம இருக்கணும்னு பரவி வேண்டாம், பிறவி வேண்டாம இருக்கணுமே ஆனால் பகவத்யானம் வேணும், பகவத்ஞானம் வேணும், பகவத் பக்தி வேணும். ஆகையால் பிறவி இறப்பு இல்லாதான பகவான நாடுங்கள். நபதி சுகலேசோத்ரிதத்ரூபம் சாம்பமீதம் பஜந்தே. பிறவி இல்லாதவரும் மரணமே இல்லாதவரும் அமிர்த ரூபம் சாம்பம் அம்பாளோடு கூடினவர். என்ன இவர் தன்னையே மனது தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்மளை என்ன காப்பாத்து பாருங்க, கவலைப்படாதீங்க. அம்பாள் பக்கத்துல இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்கார்? அப்பப்ப இந்த பக்கத்தை இது பண்ணினார், இந்த பக்கத்தை இது பண்ணினார், ஞாபகப்படுத்தே இருக்கா. இவரை காப்பாத்துப்போ காப்பாத்துப்போ அப்படின்னு தானே காப்பாத்தலாம். இருந்தாலும் அவர் வழியா வரணும் அப்படிங்கிற சாம்பமீதம் பஜந்தே பரமசௌக்கியம் தன்யாதே. இப்படிப்பட்டதான பரமசௌக்கியம் இவாளாலதான் கிடைக்கும். ஆகியா மிக உயர்ந்தது வாழ்க்கையில பரமேஸ்வருடைய பூஜை. தினந்தோறும் காலம் எழுந்து ஸ்நானம் பண்ணி 2 புட்பங்கள் எவ்வளவு ஒரு புட்பம் இருக்கோ அதை எடுத்து பகவான் மேல போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க போறோம். உங்க மனசை பகவானுக்கு கொடுங்க. அவனு விசேஷமாக லட்சாப்தனம் பண்ணணும், கோட்டி அர்த்தம் கேட்டாரா? மனசுருகி அவன் என்ன காப்பாத்துன்னு சொன்னா போறோம். ஒரு நமஸ்காரம் போறோம் பகவானுக்கு. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திகரே தேவி நாராயணே நமோஸ்துதே. ஆனா அதைத்தான் பண்ண மாட்டேங்கிறோம். இது பண்றோம், இது பண்றோம், ஊரெல்லாம் எங்கெங்கயும் போடுறோம். அந்த சமயத்துல மட்டும் ஞாபகம் இல்லை. ஆகையா உங்களுக்கு பரமசௌக்கியம் வரணுமே ஆனால் பண்ண வேண்டியது பகவானுடைய பூஜை. அது விஸ்தாரமா பண்றா குறைஞ்சதா பண்றா அபாவாளுடைய இஷ்டம். டைம் இருந்தா விஸ்தாரமா பண்ணுங்க, இல்லைன்னா சாதாரணமாக ஒரு பஞ்சபூஜை பண்ணுங்க. போருமே பகவானுக்கு சந்தோஷப்படுறார் அவர். ஆகையால் ஜனன அமிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேசம் சயோ நாஸ்தி தத்ர அதனி அமிர்த ரூபம் சாம்பமீதம் பஜந்தே எய்க பரமசௌக்கியம் தேஹி தன்யா லபந்தே. அடுத்தது இதுக்கு முன்னால தானங்கள்னு சொன்னேன். என்ன தானம்? படதானம், செருப்பு தானம், பூதானம், ஸ்வர்ணதானம், இப்படி நிறைய தானங்கள் சொல்லணும். தானங்கள்ல நிஜமான தானம் உயர்ந்ததான தானம் என்ன? ஒருத்தர் அன்னதானம். அன்னதானம் எதுல வசத்தி? ரொம்ப பசியா இருக்கிறவளுக்கு அந்த பிராணனை காப்பாத்தல். பிராணம் சரீரம் விட்டு போகக்கூடியதான நிலையில இருக்கும்பொழுது அவளுக்கு அன்னத்தை கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம். உயிரை கொடுத்ததான ஒரு பலமானது கிடைக்கிறது. அதோட இல்லாம அன்னதானம் என்ன? சத்திய திருப்திகரம். நீதியெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவருக்கு என்ன சார் இன்னும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனா விவகாரம் என்ன, அன்னதானம் கொடுத்தேன்னு வச்சுக்கணும், போரும்ங்கிறான், இனிமேல எனக்கு வேண்டாம் இந்த அன்னமே போரும், அவனே சொல்றான் வேண்டாம் போரும் அப்படிங்கிறான். ஆகையால் திருப்தியை கொடுக்கக்கூடியது அன்னதானம், ஆகையால் அன்னதானம் வசதி அப்படிங்கிற. இன்னும் சில பேர் என்ன சார், நிதானம் தான், படப்படான ஓடி இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம், இருந்தது நிதானமா யோஜனை பண்ணி பண்ணினா அதே உயர்ந்ததானே, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தா மாதிரி யாராவது வந்து கேட்டதுமே வள்ளுன்னு விழாம, இப்ப என்ன வந்தது, இப்பதான் உனக்கு டைம் கிடைத்ததா என்ன கேட்கறதுக்கு, எப்ப போனாலும் அப்படி கேட்கிறார். நிதானமா இருந்தாலே போறோம்னா ஒருத்தர். இது எல்லாத்தோட உயர்ந்ததான தானம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஞான தானம்னு அர்த்தம், அறிவு கொடுக்கிறது, அது ரொம்ப வசதி. சரி, ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப வசதியான ஒரு தானம் என்னன்னா கன்னியாதானம். ஒரு பெண்ணை கொடுக்கற பார்த்தீங்களா அதுதான், ஏன்னா மற்ற தானங்களுக்கெல்லாம் பலம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கு. என்ன தானம், பூதானம் கொடுத்தாலோ கோதானம் கொடுத்தாலோ இவைகள்லாம், கோதானம் எதுக்கு கொடுக்கிற, மரணானந்தரம், இவ வைத்தரணி நதி தாண்டி விட்டு சொகலோக்கத்துக்கு அந்த நரகலோக்கத்துக்கு போனோம் யமன் இருக்கிற இடத்துக்கு. இந்த வைத்தரணி நதம்னா அந்த நதியில சல்பர் ஓடிண்டே இருக்கு, அதை பிடிச்சி இழுத்துன்னு போவா, உடம்பெல்லாம் எரியும், அதற்காக கோதானம் கொடுத்தா அந்த பசுமாண்டிய வாழை பிடிச்சிப்பான், அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு பாருங்க. அந்த நதி என்ன பண்ணுமா, கோ இந்த பக்கம் அந்த பக்கம் போனா அதை ஒன்றும் பண்ணாதான், அதை பிடிச்சுண்டு நீங்க வாழை பிடிச்சுண்டு நீங்க போனீங்களையானால் உங்களுக்கு உடம்பு ஒன்றும் ஆகாது. ஸோ சந்தோஷமா நதியை கிராஸ் பண்ணிவிடலாம், இதுக்காகத்தான் கோதானம் கொடுக்குற. ஆகையால் கோதானத்தை கொடுக்குறவா யாரும் கொம்பை பிடிச்சி கொடுக்க மாட்டார், வாழை பிடிச்சதான் கொடுக்குறார். என்னன்னா கோவுக்கு வாழல தான் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு இருக்கணும். ஸோ இப்போ கோதானம் இது கொடுக்கறது, அதே போலயே செருப்பு தானமாக கொடுக்குற. எதற்கு தெரியுமா, நான் அங்கே போகிற காலத்தில் ரொம்ப எரிஞ்சுட்டே இருக்குமா, வெயிலாக இருக்கும், காலுக்கு செருப்பு இல்லாதன்னு போகிறது கட்டம், ஆகையால் செருப்பு தானம் கொடுக்குற, கொடை தானம் கொடுக்குற, தீர்த்த தானம் கொடுக்குற. என்னன்னு தாகமே இல்லாமல் நம்ம போகணும். ஸோ மரண சமயத்தில் மரணானந்தரம் ஒரு வருஷம் டெய்லி நீங்க போக வேண்டி இருக்க, அப்ப உங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல இந்த தானங்கள்லாம் கொடுக்குறா. ஆனா இந்த கன்னியாதானம் எதுக்கு கொடுக்குறேன், யோஜனை பண்ணணும். கன்னியாதானத்துக்கு என்ன பலம்னா, கன்னியாதானத்துக்கு பலம் பிரம்மலோகம், மீதி சாதாரணமா இல்ல, பிரம்மலோகம் பலம். என்ன சுவாமி பெண்ணை கொடுத்தா அவ்வளவு விசேஷமான, பெண்ணை கொடுத்தா அவ்வளவு விசேஷம், என்ன பெண்ணா உபய புல சம்பர்த்தினி, அந்த பெண்ணு மட்டும் நினைப்பானா நான் பிறந்த வீடும் சௌக்கியமா இருக்கணும் பூந்த வீடும் சௌக்கியமா இருக்கு, இது அவளுடைய நினைப்பு. ஏன் சார் அப்படியா, பையனுக்கு இருக்காதான், பையன் நான் இருக்கிற வீடு தான் வச்சிருந்திருக்கேன், நம்ம சௌக்கியமா இருக்கோம் அப்படி சும்மா சொல்றது, அதுக்காரருக்கு பக்கத்துல சௌக்கியமா இருக்கணும் இல்லை. ஆனா கடைசியில் என்ன, நானு என் வீடு என் ஃபேமிலி இவ்வளவுதான் உள்ளாடு. ஸ்திரீகள் என்ன நினைக்கிற, நாம சௌக்கியமா இருக்கணும், நம்ம பிறந்த வீட்டில் இருக்கிறவாளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவளுடைய சுபாவம், பெண்ணா பிறந்தவாளுக்கு சுபாவம் அது. ஆகையா அதை சரி பண்ணணும்னா ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கணும்னா, இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது தானே இருக்கா, மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை, மாமனார் மாப்பிள்ளை சண்டை, எப்ப பார்த்தாலும் ஓர்படிகளை கொண்ட சொல்ல, ஓர்படின்னா ஒரு படி என்னை விட மேல இருக்கணும் எப்பவுமே. இப்படித்தானே ஒரு விவகாரம் வச்சுட்டு இருக்கான், விவகாரம் என்னன்னா இப்படி இந்த சண்டையே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரணுமையானால் அதற்காக என்ன வழின்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருக்க, என்னன்னா தர்ம வழியா இருக்கு. அதுக்காக தான் இன் ஜெனரல் ஸ்திரீகளா இருக்கிறவளுக்கு பக்தி வராது, எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி யாரையும் கோபிச்சுக்காம தவிச்சுட்டு போறதுங்கிறது அங்கிருந்து கத்துக்கணும். விவகாரம்னா ஸ்திரீகளுடைய ஒரு சுவாவம் என்னன்னா, சமயத்துக்கு சமயானிக்கு தக்க மாட்டல் ஆடினேன், இதோ அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை போடாம இவா ரெண்டு பேருக்கு வராம அழைச்சிட்டு போகணும். ஏன், ஜாத்துக்காரர் ஒரு முரடம், அதே மாதிரி மற்றவர்களும் அப்படித்தான் இருக்கா, ஏன்னா யாருடைய தேவை எப்ப வருமோ தெரியாது, அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாளோ. ஐயோ இப்படிப்பட்டதான குணம் இருக்கக்கூடியதான ஒரு பெண்ணை கொடுத்து அந்த பெண்ணால தர்மத்தை நடத்தி வச்சு அந்த பெண்ணு தர்மத்தா மட்டும் பண்றதில்ல, அதுக்காரையும் பண்ண வைக்கிறான். ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம பரமநாஸ்திகனா இருக்கிறவன கூட தேடு கொட்டுறா போல கொட்டி கொட்டி இந்த கட்டம் வந்தது, நீங்க காயத்ரி பண்ணாதனால உங்களுக்கு ராஜயோகம் இருக்குன்னு சொன்ன ஜாதகத்துல நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஏன்டா நீங்க பண்ண வேண்டிய காயத்ரி பண்ணல இப்படி நூறு சொல்லி சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்ற அளவுல காயத்ரி காயத்ரி பிராண வாங்காதேன்னு காயத்ரி சொன்னாங்க. விவகாரம் என்னடா இப்படி ஏதோ விதமாக பண்ண வைக்கிறாளோ இல்லையோ. இந்த தர்மத்துல மனுஷனை ஈடுபடுத்துறதுங்கிறது ஒரு பெண்ண. அதனால அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன். ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஆணை படிக்க வச்சோன்னா அவருக்குத்தான் படிப்பு, ஒரு பெண்ணை படிக்க வச்சால் அந்த ஃபேமிலிக்கு படிப்பு. ஏன்னா பையனுக்கு பண்ணுக்கு ஹோம்ஒர்க் யார் எழுதி கொடுக்குறேன்னு நீங்களா? ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே காபி சாப்பிட்டு அப்படியே சேர்ல விழுந்துட்டார். எதுக்குன்னு டிவி பார்க்கறது எல்லா இடத்துல நடக்கிறது தானே. அப்ப விவகாரம் என்னன்னு ஒரு அழகான குணங்கள் இருந்து இந்த குடும்பத்தை முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான நோக்கத்திலேயே இருக்கக்கூடியதான ஒரு பெண் இருக்கிற அந்த பெண்ணை கொடுத்தா அந்த குடும்பம் முன்னுக்கு வரணுமா இல்லையா? அதுக்காகத்தான் கன்னியாதானம் வசதி. தானங்களுக்குள்ள வசதி எது? கன்னியாதானம். இந்த கன்னியாதானத்தை ஏ பரமேஸ்வர நான் உனக்கு பண்றேங்கிற உங்ககிட்ட பொண்ணே இல்லையே, பொண்ணை தங்க கொடுக்க போறேன் அப்படிங்கிறத இல்ல, என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு அந்த பெண்ணை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது சாதாரண பெண் இல்ல, நல்ல குணங்களோட கூடினதான பெண். எந்தெந்த குணங்கள் வேணுமோ அப்படிப்பட்டதான குணங்களோட கூடினதான ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆகையால் நீங்க அதோட சௌக்கியமா இருக்கும். எங்க? என் இதயத்து விவகாரம். நான் உங்களுக்கு அழகான ஒரு பெண்ணை கொடுக்கறேன், அந்த பெண்ணோட சௌக்கியமா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடும் கொடுக்கறேன், இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். சிவதவ பரிச்சரியா தந்தி தன்னிதானாய கௌரியா பாபா மம குணதுரியம் புத்தி கன்யாம் பிரதாசே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ சதய ஹிருதய சர்வதா சம்பதத்வம். ஏ பரமேஸ்வர சதயா தயையோடு கூடி இருக்காயப்பா நீ. தயான்னா என்ன? இன்னொருத்தர் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவளுக்கு சகாயம் பண்றது தயான்னு. நீங்க எனக்கு என்ன பண்றேங்கிறத எதிர்பாராமல் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்க இதுக்கு தயான்னு பேர். இந்த தயா கிருபா எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கே ஹே பரமேஸ்வர. அப்படிப்பட்டதான உங்களுக்கு நான் அழகான ஒரு பெண்மணியை கொடுக்கிறேன். அதை வச்சுண்டு நான் எதிர்பார்க்கறது என்ன? நீங்க என்னுடைய இதயத்துல இருக்கணும். சதய ஹிருதய கேஹே இதயம் எனக்குடையதான இடத்தில் சர்வதா சம்பதத்வம் எப்பொழுதும் நீங்க இருங்கோ. ஏன் இதயம்? அதயம் பிரம்மபுரே தகரோஸ் மின்னந்தரா காதா. இந்த சரீரம்ங்கிறதுக்கு பிரம்மபுரம்னு பேரா. இதுக்குள்ள தாராஸ்கர் வேஷ்மா ஒரு சின்னதான ஒரு இடவழி இருக்கு. அந்த இடவழிக்குள்ள இதயம்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்னதான ஒரு இடவழி இருக்கு, தாராகாசம். அந்த ஆகாசத்துல நீங்க இருங்கோ. என்னுடைய தாராகாசம் எனக்கு தோணுங்கோ. இதுக்கு நீங்க ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஆனா எனக்கு தோணலையே, எனக்கு தோணும்படி இருங்கோ. சதய ஹிருதய கே சர்வதா சம்பதத்துவம். என்னப்பா பண்ண போற நீ? சிவ தவ பரிதரியா சன்னிதானாய கௌரியா பவ மம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாசிய. என்னுடைய புத்தி எனக்குடையதான ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பிரதாசிய பிரகர்ஷேன தாசிய. என்ன கொடுத்து விட? நான் கொடுத்தேன் கொடுத்தேன் நூறு தடவை சொல்ல மாட்டேன். கன்னியாதானம் பண்ணவர் நான் இவருக்கு கன்னியாதானம் பண்ணினேங்கன்னு சொல்லிட்டு இருக்கோமா? கிடையாது. என்ன அவாத்திரம்? நம்ம அந்த பொண்ணு இருக்கா, அந்த பெண்ணை பிறந்ததுமே கொடுத்துட்டோமா? அந்த பொண்ணை பிறந்ததுமே அவளுக்கு எல்லாம் இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம் மூணு மாசத்துக்கு ஒரு தரம் இன்ஜெக்ஷன் போடணும், அது போடணும் இது போடணும் எல்லாம் அவளே பண்ணிக்கிட்டு பிறந்தமே. எங்க காத்துல பிறந்தா உங்க காத்துக்கு கொடுத்துட்டோமா? இல்லையே. அந்த பெண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து நல்ல வளர்த்து நல்ல புத்திகள்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நல்லா உபயோகப்படும்படி பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்கேன்னா. எப்படி குணதுரியாம் எல்லா குணங்களும் அவடத்துல இருக்கு. எப்படி இன்னொருத்தராத்துல பழகணுங்கிறது இந்த அம்மா சொல்லி கொடுக்குற. வீட்டுல என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை, சமையல் எப்படி பண்ணணும், பெரியவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், யார் இடத்துல எப்படி பேசணும், இவைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. கொஞ்சம் 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 கொஞ்சமா தெரியாமலேயே
இதை ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுக்கறது இல்லை. சின்ன வயசுல இருந்தே எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், காலம்பரம் எழுந்ததுமே என்ன பண்ணணும், இவைகள்லாம் அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் ஆத்துல போனா அவளும் சௌக்கியமா இருப்பான், மற்றவர்களையும் எப்படி சௌக்கியமா வைத்துக் கொள்வார் எனக்கூடியதான குணங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து பெரியவர்களிட எதிர்ந்து நிற்கப்படாது. அவ கேட்டா ஒரு மூல இருந்து பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வினயம் என்னது, மரியாதை எப்படி எப்படி இருக்கணும், யாராவது இருந்தா முதல்ல என்ன பண்ணணும், தீர்த்தத்தை வேணும்னு கேட்டா எப்படி தீர்த்தத்தை கொடுக்கணும், யாராவது வந்து கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாம சாப்பிடணும்னா ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொண்டு போய் டக்குன்னு டேபிள்ல வச்சோம்னா இது நம்ம நாட்டு பெண்ணா கிடையாது. ஒரு செம்பு நிறைய தீர்த்தம் பக்கத்துல ஒரு டம்ளரையும் கொடுத்து அங்கே கொண்டு போய் வைக்கணும், கையில கொடுக்க கூடாது யாருக்கும் தீர்த்தத்தை, பக்கத்துல வைக்கணும். இதுல யாரு சொல்லி கொடுத்தா உங்களுக்கே தெரியுமா, தெரியாது, ஸ்திரீகளுக்கு தான் தெரியும். அப்ப சத்குணங்களோட எப்படி பேசணும், எதிர்த்து பேசக்கூடாது. அவ சொன்னது எப்படியோ அது காதால கேட்டுட்டோம்னா தனியா இங்க வந்து இந்த தடவை பதில் சொல்ல சொல்லணும். இப்படி எல்லாம் அம்மா சொல்லி கொடுக்குறாளா அந்த பெண்ணுக்கு, ஏன்னா நாளைக்கு அவளும் சௌக்கியமா இருக்கணும், போற இடத்துல அவளும் சந்தோஷமா இருக்கலாம். இப்படி புத்தி துரியாம் குண துரியாம் புத்தி கன்யாம் பிரதாசே, நல்ல குணங்களோட நல்லா வளர்த்ததான ஒரு பெண்ணை நான் கொடுக்கிறேனப்பா. எதற்காக தவ பரிச்சரியா சன்னிதானியா, தவ பரிச்சரியா உங்களுக்கு பரிச்சரிய பண்ணணும், பரமேஸ்வர உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து ஹெல்ப் பண்ணணும். நனாந்தரி சம்ராஜ்ஞி பவ சம்ராஜ்ஞி அதிஜே மிருடு, விவாகம் பண்ற காலத்திலே வேதம் சொல்லி தருது, சம்ராஜ்ஞி சுவாங் பவா, மாமனார் இருக்கா மாமியார் இருக்கா அவள் இடத்துலலாம் நீ பரிசோதிய பண்ணி பண்ணி அவள் வந்து எப்பொழுதும் உன்னை கேட்கறா போல உன்னை வச்சுக்கணும். எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் இவ்வளவு பண்ணும், ஏன்னா இவளுக்கு சொன்னா நிச்சயமா அந்த காரியம் நடக்கும் எனக்கூடியதான நம்பிக்கை அவளுக்கு வரும்படி அவ மனசுல நீ ராணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற. அப்ப என்னாச்ச, ஒரு பெண்ணாவல் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி பரிச்சரிய பண்றாள். அதோட மட்டும் இல்ல, சன்னிதா நாய கௌரியா, கௌரி மாதா இருக்கா, அந்த கௌரி மாதாவுக்கு பக்கத்திலேயே இருந்த சன்னிதானம், அவளுக்கு பரிச்சரிய வேண்டாம், பக்கத்துல இருந்தாலே போறோம். என்ன ஸ்திரீகள்லாம் தான் பண்ற வேலையை என்ன கொடுக்க மாட்டான், மாட்டு மண்ணு வந்தாலும் சமையல் கட்ட விட மாட்டாள், வரப்பட நீ வேண வெளி வேலை பண்ணு, உள்ளூர நான் தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ. அதனால பரிச்சரியான்னு வேண்டிய சமயத்துல பண்ணிக்கலாம், சன்னிதானாய சன்னிதானம்னா பக்கத்துல இருந்தா போறோம், நல்ல வார்த்தை பேசினா போறோம், சொன்ன பேச்சு கேட்டா போறோம், எல்லாம் ஒரு பரிச்சரியும் வேண்டாம், வேண்டிய சமயத்துல கேட்டுக்கலாம். ஆனா பரமேஸ்வரனுக்கு பரிச்சரிய நீங்க பண்ணணும். ஆகியால் சிவதம பரிச்சரியா சன்னிதானாய கௌரியா பவமம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாசியே, ஹே பரமேஸ்வர என்னுடைய புத்தி கன்யா புத்தி எனக்கூடியதான கன்யையே பிரதாசியே. இது என்ன நம்ம புத்தியை கொடுத்துட்டா என்னன்னா, இதுல ரகசியம் ஒண்ணு இருக்கு. நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில முன்னேறணுமே ஆனால் அவனவன் அவன் செயலை அவன் பண்ணிட்டே இருக்கான், எப்படின்னா அவன் மனசு எப்படி போறதோ அப்படிதான் பண்ணிட்டு. நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 100 போடுங்க, அவனுக்கு எப்படி தோன்றதோ அதான் பண்றான், அவனா திருந்தணும். அவனுக்காக நம்ம இப்படி பண்ணுவோமேன்னு எனக்கூடியதான எண்ணம் எண்ணிக்கை உதிக்கிறதோ அன்னைக்குத்தான் அவன் நல்ல காரியத்துல ஈடுபடுறானே ஒழிய, அது வரைக்கும் என்ன அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கோ அப்படித்தான். நின்றுண்டு தீர்த்தத்தை குடிக்காது, 100 தடவை சொன்னாலும் நின்று அதான் தெக்க திக்க பார்த்துட்டு நின்றுண்டு தீர்த்தம் குடிக்கிறான். என்ன பண்ணுறான், பாட்டில் அப்படியே பாதி குடிச்சு பாதி வைக்கிறான். இதெல்லாம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், வேண்டாம்னு சொன்னா கேட்கறது இல்லை, அது என்னைக்கு தெரியும், ஒரு நாளைக்கு அவனை அறிந்து கொள்ள வேண்டியதான காலம் வரும், அவன் மனசு அவனுக்கு சொல்லணும், அப்பதான் அவன் பண்ணுவான். ஆனால் நம்மளை மாத்திக்கொள்ளணும்னு எப்படி சார் மாத்திக்கொள்றது, அவனவன் அவனுடைய கர்மாதத்தில் பிரவர்த்ததே, அவன் சுபாவம் எப்படி இருக்கோ அவன் மனசுல போன ஜென்மால இருக்க சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அப்படித்தானே பழகிறான். அவனை எப்படி மாத்தறதுன்னு, அவரை மாத்தறதுக்காகத்தான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை சொல்லிட்டே இருந்தோமையானால் சாஸ்திரம் எங்க போறதுன்னு புத்தி இத போய் விழருது. என்ன விழருது, இப்படி பண்ணினா நல்லது, இப்படி பண்ணினா நல்லது, இப்படி பண்ணினா நல்லதுன்னு சொல்லி 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 அந்த புத்தியில போய் விழருது. அந்த புத்தி என்ன பண்ற தெரியுமா, நான் மனசு வீக்கா இருக்கிற நாளைக்கு பார்த்து மனசுக்கு மேல போயிடும். சாதாரணமாக மனசு தைரியமா இருக்க எதையும் கேர் பண்றது இல்ல, உடம்புல பலம் இருக்க கையில காசு இருக்கு 4 பேர் சொன்ன பேச்சு கேட்கிற அது போல தருணம் வரும்பொழுது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது கவனிக்கிறதே இல்லை, பெரியவா என்ன சொல்றது கவனிக்கிறதே இல்லை. எப்ப சார் ரியலா கவனிக்க ஆரம்பிக்கிறள்? உடம்பு கொஞ்சம் தளறினால், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால், அந்த கஷ்டத்தை நாம நம்மளுடைய உபாயத்தினால போக்க முடியாததான நிலை வந்து பொழுது, நானே ஏதோ கஷ்டம் வந்ததுன்னா அதை சரி பண்ணிட்டேன் சார்னா அப்பவும் போகாது. எப்ப நம்மளால முடியலையோ அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? அப்ப ஏதோ இன்னொருத்தருடைய சகாயத்தை நாடுறோம். உடம்பு சரியா இல்லைன்னா டாக்டர் கிட்ட போறோம், காசு இல்லைன்னு சொன்னா வேற ஏதோ இடத்துக்கு போறோம். இப்படி எல்லாம் நம்ம பார்த்ததுன்னா நம்ம கூடியதான ஒரு முயற்சி பண்றோம். இந்த முயற்சிகள் எல்லாம் சரியான ஒரு பலத்தை எண்ணிக்கை கொடுக்கலையோ அன்னைக்கு சாஸ்திரத்தை நாடுறோம். அன்னைக்கு தான் பெரியவர்களை கேட்கிறோம், சார் இப்படி இருக்கே என்ன பண்றது, ஒன்றும் தெரியலையே, கவலையா இருக்கே, கவலை போக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னேன்னா அப்ப என்ன பண்றா தெரியுமா? நான் இந்த சாஸ்திரத்தை சொல்றேன். இந்த சாஸ்திரமானது அவளுடைய புத்தியில போய் ஒரு மூலையில நிக்கிறது, இன்னும் வேலை செய்யல, இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா சரி. ஆனா ஒரு நாளைக்கு நிஜமாக தீவிரமா ஒரு வைராக்கியம் வந்த அன்னைக்கு சரி நாளையில இருந்து இப்படி இருப்போமே அப்படின்னு அவனுடைய புத்தி சொல்றது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சான். ஆனா அந்த 100 தடவை உங்க பையனை சந்தியாவதனம் பண்ண சந்தியாவதனம் பண்ணன்னு அவன் பண்ணல, என்னென்ன விளையாட்டு புத்தியா இருக்கான். ஒரு நாளைக்கு அவனுக்கே தெரியாது மாறுறான் சார், ஆனா மாறினா டக்குன்னு மாறிவிட்டான். எத்தனையோ மனுஷியாள் எப்படியோ இருந்தவா வேற விதமா மாறிட்டு பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ, காரணம் என்ன? அந்த புத்தியில சொல்லப்பட்டதான பதார்த்தங்கள் ஒரு நாளைக்கு நல்ல வழியை கொடுத்தது. அதனாலதான் அந்த புத்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேங்கிற புத்தி கன்யாம் பிரதாசே பவ மம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாசே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ. என்ன, நீங்க ஒத்தருக்கு மட்டும் பந்துவும் இல்லை, பந்துன்னு ஹெல்ப் பண்றவன் அர்த்தம், நமக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்தவர்னு அர்த்தம். நீங்க புவனங்கள் எத்தனை பேர் இருக்கா? 174 புவனங்கள், அத்தனை புவனங்கள்ல இருக்கிறவா எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவா சகல புவன பந்தோ. அதோட மட்டுமல்ல, நீங்களே ஆனந்தமா சச்சிதானந்த சிந்தோ, சத்து சித்து ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்க. இதுன்னா ரொம்ப என்னதான் இருந்தாலும் உள்ளூர ஒரு மூலையில மனசுல அது அடையலையே, இது அடையலையே, அது பண்ணலையே, இது பண்ணலையே, ஒரு கவலை இருக்கோ இல்லையோ, ஒரு கவலையும் இல்லாம ஆனந்தமா குதிச்சுட்டு இருக்கிறது சச்சிதானந்த சிந்தோ, சைத்தன்ய வடிவமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கேள சதயா. ஹே பரமேஸ்வரா தய பண்ணி என்ன பண்ணு, ஹிருதய ஹே ஹே சம்பதத்துவம் என்னுடைய இதயத்துல இருக்கோ, நானும் இருக்கேனே இருக்கேள். அப்படி இல்ல, சர்வதா சம்பதத்துவம், எப்படிப்பட்டதான கஷ்டம் எனக்கு வந்த போதிலும் அந்த கஷ்டத்துல நீங்க இருக்கணும், நீங்க இருக்கிறதே எனக்கு தெரியணும். அப்படி எனக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான் நிலைய கொடுங்க, என்ன கொடுங்கறது இந்த புத்தி, அதை உங்களை கொடுத்துடுறேன். முன்னாலேயே கல்யாணினம் சரசதி திரகதிம் சவேகம் சர்வைக்கியமனகம் திருவரட்சணாட்டியம் அப்படின்னு என்னுடைய மனசை கொடுக்கிறேன்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். அதே போலயே இந்த புத்தி கன்யாம் பிரதாசே, புத்தி எனக்கூடியதான ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப கல்யாணம் பண்ணி உங்க பெண்ணை திறக்க கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நம்ம இல்லைன்னு விட்டுறோம். உங்காத்துல எல்லா பண்டிகையும் முதல்ல அந்த பெண்ணு வரும், முதல்ல எது இருந்தாலும் அவளுக்கு தான் எல்லா மரியாதையும் பண்றேன். பையன் இங்கே இருக்கான், அவன் பாட்டுக்கு ஏதோ சம்பாதிச்சிருக்கான், கொடுத்துட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், அவன் இருக்கான், அவ்வளவுதான் அவன் மேல. ஆனா இன்னொருத்தராத்துல போயிட்டு இருக்கா பாரு பொண்ணுங்க, அந்த பெண்ணுங்க நம்ம அதுல எந்த ஒரு பண்றன்னா முதல்ல ஒரு மரியாதை பண்றாளோ இல்லையோ, லோகத்துல விவகாரம் இருக்கோ இல்லையோ. ஏ பெண்ணு நம்மளை விட்டு அந்த ஆத்துல போனாலும் உங்களுக்கு அபிமானம் எல்லாம் அங்கேதான் இருக்கு. அதே போலயே இந்த புத்தியை நீங்க பரமேஸ்வரனுக்கு கொடுத்தாலும் அந்த நல்ல சமயம் வேணும் பொழுது அந்த புத்தியை நீங்க எடுத்துக்கிறேன். மீதி தானங்கள்லாம் பண்ணும் பொழுது என்ன பண்றேன் தெரியுமா? நான் துப்பியமகம் சம்பிரதே பிராமணனான உங்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன், நமமா எனதில்லை அப்படின்னு தானே கொடுக்கிறேன். இரண்ய கர்ப்ப கர்ப்பத்வம் ஹேமவேஜம் விபாவதோ அனந்த புண்ணியவலம் அதஷ்டாந்தம் பிரயத்தமே துப்பியமகம் சம்பிரதே நமமா, நான் உங்களுக்கு இதை கொடுக்கிறேன், இதுமே திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு தானே கொடுக்குறேன். ஆனா கன்னியாதான மண்டப பார்த்துடும் கிடையாது, அப்படியெல்லாம் கேட்கல. விவகாரம் என்னன்னா நமமான சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நான் கொடுக்கறேன். எதுக்கு? நர் அவ சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. ஏ எங்காத்துல சௌக்கியமா இருக்க மாட்டாளா? எங்காத்துல இருந்தாலும் சௌக்கியமா இருக்கா, உங்காத்துலயும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணை மட்டும் கொடுக்கற காலத்துல கம்ப்ளீட்டா கொடுக்கல, அதே போல எனக்கு வேண்டிய சமயத்துல வேதாந்தம் வாசிக்கணும் சமயத்துல அந்த புத்தியை கேட்டுப்பேன். தர்மசாஸ்திரங்கள் அனுஷ்டானம் பண்ணணும் அந்த புத்தியை மதியம் வாங்கிப்பேன். அது வரைக்கும் அதை காப்பாற்ற வேண்டியதான பொருள் உங்களுக்கு. அதே மாதிரியே கல்யாணம் பண்ற காலத்துல கன்யா கன்யே மம அக்ரதோ பூயாக கன்யா மே தேவி பார்ஸ்வத கன்யேமே சர்வதோ பூயாத் மோட்சமாப்ரியாம் அப்படின்னு பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப இந்த மந்திரத்தை சொல்லித்தான் கொடுக்கறேன். ஏ இப்ப கன்னியே உன்னை நான் கொடுக்கறதுனால எனக்கு மோட்சம் வரணும்னு கொடுக்கறேன். அதே போலயே நான் இந்த புத்திங்கிற ஒரு கன்னியை உங்களுக்கு கொடுக்கறேன், ஆகையால் எனக்கு மோட்சம் வரட்டும், மோட்சாந்த சுகம் வரட்டும் அப்படின்னு ஒரு பெண்ணை பெற்று அவளை இன்னொருத்தராத்துக்கு அனுப்பி அந்த அனுப்புற அன்னைக்கு ரெண்டு கண்ணு ஜலம் கண்ணில இருந்து ரெண்டு சொட்டு ஜலம் விடுற பத்தியில அதுதான் புண்ணியம்னு சொல்றது. அது அந்த அவஸ்தை அனுபவிக்கணுமா? அது இல்லாத போனா வாழ்க்கையா அது விவகாரம் அப்படின்னு சில பேர் சொல்ற. அப்படி விசேஷமாக இந்த புத்திங்கிற பெண்ணை நான் கொடுக்கிறேன்னு விசேஷமாக இங்க சொல்லியிருக்க. அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்துல பகவானுடைய ஆபரணங்கள், அவருடைய ஆடைகள், இது அவருடைய உருவம், இவைகள்லாம் சொல்லக்கூடியதான அழகான ஒரு ஸ்லோகம். அப்படின்னு பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான ஸ்லோகம் இத நாளை.